السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد أفرأيتم الماء الذي تشربون أأنتم أنزلتموه من المزن أم نحن المنزلون لو نشاء جعلناه أجاجا فلولا تشكرون ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள், அத்தனை பேர்கள் மீதும், அனைத்து முஸ்லிம்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமா. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு ஜல்லஷானு தாலா இந்த உலகை படைத்து இங்கே பல கோடி உயிரினங்களை இந்த உலகில அமைத்து இந்த உலகை அல்லாஹு தாலா அழகுபடுத்தி இருக்கிறான். அவனால் படைக்கப்பட்ட அத்தனை உயிரினங்களுக்கும் உணவளிக்குகின்ற பொறுப்பை அல்லாஹுவே ஏற்றுக்கொண்டிருக்கிறான். கோடான கோடி படைப்பினங்களுடைய வாழ்வாதாரம், அதற்குரிய உணவும் குடிப்பும் அத்தனையுமே அல்லாஹுவால் திட்டமிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக எல்லா படைப்பினங்களிலும் உயர்வாக, கண்ணியமான படைப்பாக படைக்கப்பட்டிருக்கிற மனித இனம் இந்த உலகிலே எந்த சிரமத்தையும் அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து எந்த குறைகளும் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி மனித சமுதாயம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான எல்லா விதமான வாழ்வாதாரங்களையும் வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மோமினுடைய வாழ்வு இந்த உலகிலே குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் என்று இருந்த போதிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போல களைப்பாறுகின்ற பயணி ஒரு இடத்திலே எவ்வளவு நேரம் தங்குவானோ அதுபோன்றுதான் இந்த உலக வாழ்வு என்பது. பயணம் தொடர்ந்து இருக்கிறது, ஆரம்பித்து விட்டது, அது முடிவதற்கு இன்னும் சில காலங்கள் உண்டு. அதற்கான பயணத்திலே சில தங்குமிடங்கள், அந்த தங்குமிடங்கள் பெற்றோர் தாயின் கருவறை, அதற்கடுத்து இந்த பூமி, இதற்கு அடுத்து மனிதன் அடக்கம் செய்யப்படுகிற கபர், மண்ணறை, இதெல்லாம் தங்குமிடம். எனவே ஒரு மூமின் இந்த உலகத்திலே வாழும் காலத்தில் பயணத்தின் நடுவே களை பார்வாய் இலை பார்வதற்காக வேண்டி தங்குகிற அளவுக்குத்தான் இந்த பூமியுடைய வாழ்வு இருக்கிறது. அப்படி இருந்த போதிலும் கூட இலை பாருகின்ற இடமும் சற்று வசதியான இடமாக இருக்க வேண்டுமே, அது கரடுமுரடான ஒரு இடமாக இல்லாமல் சற்று ஓய்வெடுப்பதற்குரிய இங்கே சில கடமைகள் இருக்கிறது, அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு வசதியாக அந்த இடத்தை அமைத்து தர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த பூமியில மனிதன் வாழ்வதற்கான அத்தனை விதமான சௌகரியங்களையும் வசதிகளையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அவைகளை முறையாக மனிதன் பயன்படுத்தி தனக்கு பின்னால் வருகின்ற சந்ததிகளும் அதுபோலத்தான் இங்கு வந்து போக இருக்கிறார்கள் என்பதனை நினைவிலே வைத்து தனக்கு தரப்பட்டிருக்கிற வசதியில எந்த குளறுபடிகளையும் செய்துவிடாமல் அடுத்த சந்ததியினருக்கு அவர்களுக்குரிய உரிமையில கை வைத்து விடாமல் அவனுக்கு என்ன தேவையோ அவைகளை மட்டும் அவன் பயன்படுத்தி கொண்டு வீண் விரயம் செய்யாமல் அவன் வாழ்ந்தான் என்று சொன்னால், மனித சமுதாயம் அதற்கு பின்னால் வருகின்ற காலத்திலே அத்தனை மனிதனுக்கும் ஒரு உபகாரம் செய்ததாக ஆகிவிடும். நமக்கு இருக்கிறதே, நமக்கு கிடைத்திருக்கிறது என்று நினைத்து கிடைத்ததை நல்ல விதமாக, அதாவது அனாவசியமாக வீண் விரயமாக வாழ்ந்துவிட்டு போய்விட்டால் அதனால் அவனும் பாதிக்கப்படுவான், பின்னால் வருகின்ற சந்ததியிலும் பாதிக்கப்படுவார்கள். குறிப்பாக இந்த உலகத்திலே நாம் பெறுகிற அத்தனை விதமான வசதிகளுக்கும் அத்தனை விதமான அருட்கொடைகளுக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது, அதற்கான கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை இஸ்லாம் உறுதியாகவும் தெளிவாகவும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. நமக்கு ஏற்படுகிற பல பிரச்சனைகளில் ஒன்று தண்ணீர் சம்பந்தமான பிரச்சனை. இந்த தண்ணீர் இல்லாமல் உலக வாழ்க்கை என்பது கிடையாது. நாம் நினைத்து பார்க்க வேண்டும், தண்ணீர் கிடைக்காவிட்டால் நாம் எப்படி இருப்போம், நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும்? மனிதன் வாழ்வதற்கு மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. உணவு இல்லாமல், வயிற்றுக்கு உணவு இல்லாமலும் கூட பல மாதங்கள் அவன் வாழ முடியும், ஆனால் தண்ணீர் இல்லாமல் சில நாட்கள் கூட வாழ முடியாது. அந்த அளவுக்கு இன்றியமையாத ஒன்றாக அல்லாஹ் அந்த நீரை அமைத்து தந்திருக்கிறான். அதை தேடுகிற பொறுப்பை அல்லாஹ் நம்மிடத்திலே விடவில்லை, அது ரொம்ப சிரமம், நம்மிடத்திலே விட்டு விட்டார். அல்லாஹ்வே அதற்கான ஏற்பாடுகளை செய்து வைத்து விட்டான், அதற்கான எல்லா விதமான வசதிகளையும் செய்து வைத்து விட்டான். அவரது அடியார்கள் எந்த காலத்திலும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக, சிரமப்படக்கூடாது என்பதற்காக என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை அல்லாஹ்வால நிறைவு செய்து விட்டான். இருந்த போதிலும் சில நேரங்களிலே அது கூடுதல குறைவாக கிடைக்கிறது. இந்த காரணத்தினால் தண்ணீருக்காக சண்டை, தண்ணீருக்காக சண்டை என்று சொன்னால் ஏதோ தெருக்களிலே பம்பு வைத்திருக்கிற இடங்களிலே நடக்குகின்ற சண்டை மட்டுமல்ல, நாட்டுக்கு நாடு சண்டை, ஊருக்கு ஊரு சண்டை, மாநில மாநிலத்திற்கு சண்டை என்ற நிலைதான் இப்போது நாம் பார்க்கிறோம். உலகிலே அல்லாஹ் தஆலா கிட்டத்தட்ட 100% நீரை 97% கடல் நீராக அல்லாஹ் உப்பு நீராக ஆக்கிவிட்டான். 97% நீரும் உப்பு நீர் தான், 3% தான் நல்ல தண்ணீர். அந்த நல்ல தண்ணீரிலும் கூட 2% நீரை பனிக்கட்டிகளாக, அதிலிருந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கான கட்டிகளாக அல்ல அமைத்து வைத்திருக்கிறான். 1% நீர் தான் மனிதனுடைய உபயோகத்துக்காக உள்ளது. இந்த 1% நீரில கிட்டத்தட்ட 70% நீரை இந்த உலகத்தில விவசாயத்திற்காக, வேளாண்மைக்காக பயன்படுத்தப்படுகிறது. 0.3% நீர் மட்டும்தான் மனிதனுக்கு குடிநீராக பயன்படுகிறது. இந்த அளவுக்குள்ள நீரை மனிதன் அவனுக்கு போதுமானதுதான், மனிதனுக்கு இது அவசியமானது, நிர்பந்தமானது, இது தேவையானது. இதில் இருந்து இவன் வீணாக்குகிற போது இன்றைக்கு நாம் கிடைக்கிறது என்று நினைத்து தாராளமாக அதை பயன்படுத்தி வீணாக்கி விட்டோம் என்று சொன்னால் பிறகு அதுக்காக வேண்டி சிரமப்பட வேண்டியது இருக்கும். ஏன்னா அல்லாஹ்வுத்தால ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கதிரை ஏற்படுத்தி இருக்கிறார். அவன் வாழ்நாளிலே 70 வாழ்கிறான் என்று சொன்னால் அந்த 70 இத்தனை முறைதான் அவன் மூச்சு விடுவான், இவ்வளவு உணவு தான் அவன் சாப்பிடுவான், இவ்வளவு தூரம் அவன் நடப்பான், இவ்வளவு காற்றை அவன் சுவாசிப்பான், இவ்வளவு கழிவுகள் அவனுடைய உடலிலிருந்து வெளியேறும் என்று எல்லாமே அல்லாஹ் கதிரை ஏற்படுத்தி விட்டான், அளவு ஏற்படுத்தி விட்டான். அதற்கு கூடாகவோ குறைவாகவோ ஒன்றும் நடக்கப் போவதில்லை. இப்போது அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த அளவை நாம் வீணாக விரயமாக அதை அமைத்துக் கொள்கிற போது சிரமம் உண்டாகும். நாம் நிறைய பேரை பார்க்கிறோம், ஆரம்பத்திலே வாலிப வயசிலே நல்ல நடந்தவர்கள், அதிகமான நடை நடந்தவர்கள் வயோதிகத்திலே நடக்க முடியாது, நீண்ட நாட்கள் கட்டிலிலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போகிறது. அதே நேரத்திலே வாலிபத்திலே நடையை குறைத்தவர்கள் வயதான போது தேவையில்லாமல் நடக்க வேண்டியது இருக்கிறது. 4 கிலோமீட்டர் நட என்று மருத்துவர் சொல்கிறார், நடக்கிறோம், அவனுடைய நடையை அவன் நடந்துதான் தீர்க்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அப்படி ஒரு கதிர் உண்டு. எவ்வளவு சாப்பிடுவானோ சிலதாலோசனார்கள், ஒரு கவலம் உணவு
அவருடைய வயிற்றுக்குள்ளே செல்வது பாக்கி இருக்கும் வரையிலும் அவன் மரணிக்க மாட்டான். ஒரு சொட்டு நீர் அவனுடைய வாயிற்குள்ளே போவது வரையிலும் அது மட்டும்தான் மீதி இருக்கிறது, மீதம் இருக்கிறது, எல்லாமே முடிந்து விட்டது, அப்படி உணவெல்லாம் முடிந்து விட்டது. அந்த ஒரு ஒரு அரை டம்ளர் அல்லது கால் டம்ளர் தண்ணீர் தான் அவனுடைய வயிற்றை சென்று அடைய வேண்டும் என்று இருக்குமானால் அது அடைகிற வரை அவன் மரணிக்க மாட்டான். இப்படி இருக்கிற போது அல்லாஹ்வுத்தால எல்லாத்துக்குமே அந்த அளவை ஏற்படுத்தி இருக்கிறான். எஜமான் அல்லவா, படைத்தவன் அல்லவா, அவனுக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் ஒரு அளவை ஏற்படுத்தி இருக்கிறான். பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், தண்ணீராக இருக்கட்டும், உடைகளாக இருக்கட்டும், இவைகளாக இருந்தாலும் சரி, வீண் விரயம் என்பது இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், குழு வசரபு, சாப்பிடுங்க குடிங்க, ஒலாத்து சிரிப்பு, வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னொரு ஆயத்திலே சொல்கிறார், இன்னல் முப்பத்திரி என காணும் இஹ்வான ஷயாத்தின், யார் வீண் விரயம் செய்கிறானோ அவன் ஷைத்தானுடைய சகோதரன் என்று சொல்லி காட்டுகிறான், கடுமையாக சொல்கிறான். அப்ப இதே அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய நியமத்தாக வழங்கி இருக்கிறான். நமக்கு கிடைக்கின்ற நீர் மழை நீர். இந்த மழை நீர் என்பது ஒரு முபாரக்கானது, பரக்கத்தானது. அல்லாஹ் குர்ஆனில் ஐந்து பொருள்களைத்தான் பரக்கத்தானது என்று சொல்கிறான். அஞ்சே ஐந்து பொருள், அது ஒன்று அல்லாஹ்வுடைய பெயர், அல்லாஹ்வுடைய இஸ்மு பரக்கத்தானது. அது சொல்லுகிற இடமெல்லாம் அல்லாஹ்வுடைய வளம் வந்து கொண்டே இருக்கும், அவனுடைய செழிப்பு இருக்கும். அதனால அதை அவனுடைய பெயரை அதிகமாக உச்சரிக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரிக்கிறோமோ, கலிமாக்களை உச்சரிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு பரக்கத்து உண்டாகும். இரண்டாவது பரக்கத்துடையது எது என்று சொன்னால், சலாம் சொல்லுதல். வீட்டுக்குள்ளே நுழைகிற போதும் வீட்டார்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வது, சலாமை அதிகமாக பரப்புவது பரக்கத்துடைய செயல். மூன்றாவது பரக்கத்துடைய செயல் தண்ணீர், மழை நீர். அல்லாஹ் வானத்தில் இருந்து இறக்குகின்ற இந்த நீர், இது பரக்கத்துடைய நீர். ஏன்னா அது இறங்குகின்ற பூமியிலே செழிப்பு உண்டாகிறது, பசுமை ஏற்படுகிறது, புற்பூண்டுகள், தானியங்கள், மரம், செடிகொடிகள், பழங்கள் எல்லாம் அதிலிருந்து உற்பத்தி ஆகின்றன. மனிதன் தன்னுடைய தேவைக்கான எல்லா விதமான உபயோகங்களையும் அந்த தண்ணீரின் மூலமாக அவன் முடித்து விடுகிறான். நான்காவது பரக்கத்துடைய பொருள் காபத்துல்லா. காபத்துல்லாவை பார்ப்பதும் பரக்கத், அதை தவாப் செய்வதும் பரக்கத். யாருக்காவது வசதி வர வேண்டும் என்று சொன்னால் ஹஜ்ஜுக்கு போய்விட்டால் வசதி வந்துவிடும். வசதி வந்த பிறகு ஹஜ்ஜுக்கு போவது என்பது வேறு. ஒரு மனிதன் ஏழையாக இருக்கிறான், அல்லாஹு தஆலாவுக்கு அவன் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி முயற்சித்து அவன் மீது ஹஜ்ஜி கடமை இல்லாத நிலையிலும் ஹஜ்ஜி நிறைவேற்றுகிறான் என்று சொன்னால், அவன் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்து விட்டாலே வசதி வந்துவிடும், பரக்கத்து ஏற்பட்டு விடும். ஐந்தாவது ஜெய்தூன் மரம், அதிலிருந்து வருகின்ற அந்த எண்ணெய், ஒலிவ எண்ணெய், இது பரக்கத்துடையது என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இதிலே மழை நீர் பரக்கத்துடையது. கடலிலே இருந்து நீராவியாக வானத்தின் பக்கம் உயர்ந்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போல அடுக்கடுக்கான மேகங்கள், எந்த அளவுக்கு என்று சொல்ல நான் பார்ப்பதை போன்றல்ல, அந்த நீராவி உள்ளே மேலே உயர்ந்து 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 அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக உயர்ந்து கிட்டத்தட்ட 1000 முதல் 30,000 அடி வரையிலும் அது உயர்ந்திருக்கிறது, மலையை போன்ற. ஒரு மனிதன் 30,000 அடி அளவுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் வரையிலும் நடக்க வேண்டும். அந்த அளவுக்கான உயரத்திலே மேகங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிவது முன் இருப்பது போன்றதான மேகங்கள் அவ்வளவு அடுக்கடுக்காக உயர்ந்திருக்கின்றன. பனிக்கட்டிகளாக அவைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. எப்போது அல்லாஹ் நாடுகிறானோ அந்த நேரத்திலே மின்காந்த அலையின் மூலமாக அதை உருக செய்து எந்த இடத்திலே பூமியிலே மழை பொழிய வைக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அங்கே மழையாக நீர் துளிகளாக அல்லாஹ் அதை பெய்ய வைக்கிறான். அந்த மழை நீரின் மூலமாக பூமி செழிப்படைகிறது, வறண்டு போன பூமிகள் எல்லாம் செழிப்படைகின்றன. அல்லாஹ் திருமறையிலே நம்மை பார்த்து கேட்கிறான், அஃபரைத்து முன் மாலதி தஷரபூன், நீங்கள் சாப்பிடுகிறீர்களே, குடிக்கிறீர்களே, அந்த தண்ணீரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான், அதை பத்தி சிந்தித்தது உண்டா? வானத்தில் இருந்து நீங்கள் இறக்குகிறீர்களா, நான் இறக்குகிறேனா என்று அல்லாஹ் கேட்கிறான். யாரால முடியும் இது மாதிரியான ஒரு அற்புதத்தை, பேரற்புதத்தை உலகம்
முடியும்.
கேட்கிறா, நீங்க சாப்பிடுறீங்கல்ல, தண்ணி தானே குடிக்கிறீங்க, எவ்வளவு குடிக்கிறீங்க, அது எங்கிருந்து வருது, எப்படி வருகிறது, வானத்தில இருந்து அதை பூமிக்கு நாம் இறக்குகிறோம் அல்லது நீங்கள் கொண்டு வருகிறீர்களா? நாம் நினைத்தால் இறங்குகின்ற அத்தனை மழை நீரையும் உப்பு நீராக மாற்றி விடுவோம். நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் நினைச்ச அவ்வளவு இனிமையாக, தித்திப்பாக, இன்பமாக இருக்கிற அந்த தண்ணீரை உப்பு நீராக அல்லாஹ் மாற்றினால் என்ன நடக்கும்? பூமியில இருக்கிற தண்ணீர் மோட்டரின் மூலமாக பம்ப் செட் போட்டு நம்ம ஏத்துறோம். சில இடங்களிலே நல்ல தண்ணீர் கிடைக்கிறது. அந்த நீர் குடிப்புள்ள பகுதிகளிலே மழை நீர், அந்த மண், அந்த நீரை தேக்கி வைத்துக் கொண்டு அதிலிருந்து நாம் உறிஞ்சி எடுக்கிற போது நல்ல தண்ணீரை தருகிறது. சில இடங்களிலே பார்த்தால் அந்த நிலத்தடி நீர் கடும் உப்பு நீராக இருக்கும் இல்லையா? நாமெல்லாம் ஆச்சரியப்படுவோம். சில ஊர்களில் பார்த்தால் அந்த உப்பு நீர் என்பது உப்பு நீர் மட்டுமல்ல, கசப்பாக இருக்கும், தடிப்பமாக இருக்கும். முகத்தில் உதவி செய்வதற்காக அந்த தண்ணீரை பயன்படுத்தினால் கண்ணெல்லாம் கூட எரியும். இந்த அளவுக்கு நீர் உப்பாக, கசப்பாக, அதாவது பயன்பாட்டிற்கு மனிதன் உபயோகப்படுத்துவதற்கு உதவாததாக ஆகிவிடுகிறது. இது எப்படி நடக்கிறது? அதிகமான நீரை நிலத்தில் இருந்து உறிஞ்சுகிற போது நீர் வெளியாகி கடைசியிலே அந்த நீர் வர வேண்டிய இடத்திற்கு கடலிலே இருக்கிற நீர், உப்பு நீர் அங்கே வந்து உள்ளே புகுந்து விடுகிறது. அந்த உப்பு நீரை தான் உப்பு நீராக நாம் பயன்படுத்துகிறோம். தண்ணீருக்கு மிகப்பெரிய வரலாறுகளும் சிறப்புகளும் உண்டு. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுவான், இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்கள் பிறந்த போது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே, ஹாஜராமையார் தண்ணீருக்காகத்தானே ஓடினார்கள், ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்கவில்லை. குழந்தை பிறந்திருக்கிறது, தாகத்தால் குழந்தை துடிக்கிறது, அவர்களும் பிரசவித்திருக்கிறார்கள், கடுமையான வறட்சி, கடுமையான தாகம், அங்குமெங்குமாக ஓடுகிறார்கள், இங்கு ஓடுகிறார்கள், அங்கு ஓடுகிறார்கள். அல்லாஹ் அவருடைய ஏக்கத்தை எண்ணி தண்ணீரே இல்லாத பாலைவனம், குடிநீர் கிடையாது, மனித வாழ்க்கை உரிய இடம் இல்லாது, புற்பூண்டுகள் கிடையாது, மரம் செடி உரிகள் கிடையாது, அப்படிப்பட்ட இடத்துல உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் தாகத்தை தீர்க்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான நீரை அல்லாஹ் அங்கு கொடுத்து விட்டானே. இன்றைக்கு இருக்கிற அந்த நீரின் மூலமாக ஸல்லல்லாஹு சொன்னது போல அந்த நீரை அருந்துகிறவர்கள் மன நிம்மதி பெறுகிறார்கள், ஆரோக்கியம் அடைகிறார்கள் என்று சொன்னார்கள். அவள் அற்புதமான நீரை அங்கிருந்து கொடுத்தான். அதற்கு காரணம் அந்த அதன் மீது இருந்த ஏக்கமும், அதன் மீது இருந்த அந்த தாகத்தால் ஏற்பட்ட அந்த மன உளைச்சலும் தான். அதுபோலதான் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹு தஆலாவுடைய நாளை கியாமத்து நாளிலே அவ்வளவுமாய் உகாருளில் அப்தியோமல் கியாமா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதரிடத்திலே கியாமத்து நாளிலே கேட்கின்ற முதல் கேள்வி என்ன என்று சொன்னால், அலம் உஸஹ்ஹிஹ ஜிஸ்மக, உன்னுடைய உடலுக்கு நான் ஆரோக்கியத்தை தரவில்லையா? நல்ல தடகாத்திரமா இருந்து கொண்டு ஒரு தடவை கூட எனக்கு சுஜூதி செய்யாமல் விட்டு விட்டாயே, ஒரு தடவை கூட நீ வணங்காமல் விட்டு விட்டாயே, உனக்கு நான் ஆரோக்கியத்தை தரவில்லை என்று அல்லாஹ் கேட்பான். முதலே கேட்கப்படுகின்ற முதல் கேள்வி ஆரோக்கியத்தை பற்றியது. இரண்டாவது அல்லாஹ் கேட்பான், பாரிதி, தாகம் எடுத்த நேரத்திலே குளிர்ந்த நீரை நான் உனக்கு தரவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான். முதல் முதலே கேட்கப்படுகின்ற கேள்வி ஆரோக்கியத்தை குறித்தும், நாம் அருந்துகின்ற நீரை குறித்தும் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். அப்படியானால் அது எவ்வளவு மகத்துவம் மிக்கது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹாபாக்கள் இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு பயணத்தில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தோம், இரவிலே ஒரு இடத்திலே தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. கடுமையான பயணம், அந்த பயணம் எல்லாம் நம்ம இப்ப போறதில்லை, நடைப்பயணமாக வாகனங்களிலே குதிரைகளிலும் ஒட்டைகளிலும் அமர்ந்து கொண்டு பயணம் செய்வார்கள். பல மைல்கள், பல நூற்றுக்கணக்கான மைல்கள் பயணம் செய்துவிட்டு இரவிலே தோதுவாக தங்குவதற்கு ஒரு இடம், பாதுகாப்பான இடம் கிடைத்தால் அங்கே தங்குவார்கள். இந்த அதிசை அறிவிக்கக்கூடிய ராவி சொல்கிறார், அந்த பயணத்திலே கிடைக்கின்ற அந்த உறக்கம் இருக்கிறது, இன்பமான உறக்கம், அது வேறு எப்போதும் கிடைப்பதில்லை, அவ்வளவு இன்பமான உறக்கம். இரவு ஒன்று ஆகிவிட்டது, நாங்கள் எல்லாம் உறங்கிவிட்டோம், அதிகாலையிலே பதிலுக்கு எல்லாரும் எழுந்திருக்க வேண்டும், ஆனால் அன்றைக்கு எழுந்திருக்க முடியவில்லை, அவ்வளவு அசதி. எந்த அளவுக்கு நாங்கள் எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் சூரியன் உதயமாகிவிட்டது. அந்த சூரியனுடைய வெப்பத்தை அடைந்த சில சகாபாக்கள் அவர் ஒவ்வொருடைய பெயரையும் சொல்லி சொல்கிறார். முதல்ல இவர் எந்திரிச்சார், அப்புறம் இவர் எந்திரிச்சார், இப்படி எந்திரிச்சாங்க. நாலாவது நபராக உமர் பின் கத்தாப் அவர்கள் எழுந்தார்கள். எழுந்த உடனே உமர் அல்லாஹ்வுக்கு கடுமையான கவலை ஏற்பட்டு விட்டது. என்னன்னு சொன்னா, ஃபஜ்ர் தொழுக போயிடுச்சு, சூரியன் உதயமான ஃபஜ்ர் தொழுக கல்லாவாயிடும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே, தொழுகை போய்விட்டதே அப்படின்னுங்கிற அந்த விரக்தியில அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சப்தமிட ஆரம்பித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உறங்கி விட்டார்கள். அதனால் நம்மளாம் தூங்கலாம் நினைச்சுக்க கூடாது. அது ஏதாவது மனிதனுடைய பலவீனத்தின் காரணமாக ஏற்படுகின்ற ஒன்று, அது எல்லாத்துக்கும் ஏற்படும், நபிமார்களுக்கு ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கி விட்டார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கினால் அவர்களாக எழுந்திருக்கிற வரை நாங்கள் எழுப்ப மாட்டோம். ஏன்னா அந்த உறக்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது செய்தி கிடைக்கலாம், அதன் காரணமாக நாங்கள் விட்டு விடுவோம். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய சப்தத்தை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து விட்டார்கள். எழுந்து விட்ட உடனே அதுக்கப்புறம் ரொம்ப கவலைப்பட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், பரவாயில்ல, நம்ம உலகத்தில் ஆழ்ந்து விட்டோம், அவ்வளவுதான், சரி வாங்க என கிளம்பி அந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போய் சுபோ தொலைக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டது. ஜமாத்தாக ஸல்லல்லாஹு தொலை வைத்தார்கள். இது மாதிரி இன்னொரு ஹதீஸ் இருக்குது, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய ஹதீஸ். இது ரெண்டாவது வேற ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை கலா செய்திருக்கிறாங்க அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை இல்ல பல தடவைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நேரம் தவறி விடுபட்டு போன தொழுகையை திரும்ப கலா செய்திருக்கிறார்கள். எனவே எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, மறதியாகவோ உறக்கத்திலோ தவறிவிட்டது என்று சொன்னால், நினைவு வந்த உடனே அல்லது உறக்கத்திலிருந்து எழுந்த உடனேயே அந்த தொழுகையை நிறைவேற்றி விட வேண்டும். சரி, சுபுவுக்குதான் எழுந்திருக்கலாம், லோடுக்கு போய் சேர்த்து தொழுதுக்கெல்லாம் நினைக்க கூடாது. எழுந்திருக்கிற நேரத்திலே முதல் காரியமாக அதை செய்துவிட வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. தொழுகை நடத்தினார்கள். கொஞ்சம் உதவி செய்வதற்காக வேண்டி தண்ணீர் கேட்டார்கள். தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அதிலே உதவி செய்தார்கள், தொழுதார்கள். தொழுது முடித்து விட்டு பார்க்கிறார்கள், ஒரே ஒருத்தர் மட்டும் தொழுகாம நின்று கொண்டிருக்கிறார். எல்லாருமே ரசூலுல்லாஹி கூட சேர்ந்து தொழுதாச்சு, ஒரே ஒருத்தர் மட்டும் தொழாம நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து கேட்டார்கள், உனக்கு என்ன ஆனது, ஏன் ஜமாத்திலே தொழுகைக்காக வேண்டி கலந்து கொள்ளவில்லை என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், ரசூலுல்லாஹ், எனக்கு ஜனாபத் ஏற்பட்டு விட்டது, குளிப்பு கடமையாகி விட்டது, அதனால நான் தொழுதலைன்னு சொன்னார். குளிப்பு கடமையாச்சுன்னா தண்ணீர் கிடைக்காது இல்லாத நேரத்திலே தைமம் செய்து தொழ வேண்டியது தானே, அதுக்கு தானே அல்லாஹ் தைமத்தை தந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, சரி புறப்படுங்கள் என்று சொல்லி எல்லாத்தையும் புறப்பட சொன்னாங்க. புறப்பட சொன்ன போது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து முறையிட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களோட தண்ணி சுத்தமா இல்லை, குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லை, எப்படி நம்ம போற வழியில் எப்படி பாத்துக்கிறது, அப்படியா சரின்னு சொல்லி என்னுடைய சஹாபாக்களை அலிலா தலான் உன்னவர்களையும் இன்னொரு சஹாபியோடைய பெயர் பதிவு செய்யப்படவில்லை. ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு எங்கேயாவது தண்ணி கிடைக்கிறதா போய் பார்த்துட்டு வாங்க, இருக்கான போய் தேடிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புனாங்க. இவங்க ரெண்டு பேருமாக வந்து தேடி பார்க்கிறார்கள், தண்ணீர் எங்கேயும் தண்ணீர் இருக்குன்ற அடையாளமே காணவில்லை. ஆனால் ஒரு பெண்மணி, கொஞ்சம் ஒரு நடுத்தர வயது பெண்மணி, தன்னுடைய ஒட்டகத்தில இரண்டு பக்கமும் தோல் பைகளை தொங்கவிட்ட நிலையில தண்ணீர் அதில நிரம்ப எடுத்துக்கொண்டு அந்த அம்மா உட்கார்ந்து வந்துட்டு இருக்கிறார். அந்த அம்மா போய் விசாரிச்சாங்க, தண்ணி எங்கிருந்து எடுத்துட்டு வர்றீங்க? அந்த அம்மா சொன்ன, நான் இவ்வளவு தூரத்திலிருந்து எடுத்துட்டு வர்றேன், ஒரு நாள் இப்ப நேரத்து இந்நேரம் அங்கிருந்து தண்ணி எடுத்து புறப்பட்டு இன்னைக்கு இந்நேரம் தான் இங்க வந்து சேர்ந்திருக்கேன், ஒரு நாள் தொலைவில் இருக்கிறது. நான் என்னுடைய ஒட்டகம் கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுனால நான் வந்துட்டேன், ஆனால் எனக்கு பின்னால் உள்ள ஆண்களும் என்னுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் பின்னால தாமதமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு செய்தியை சொன்னாங்க. அப்படி அவ்வளவு நாள் ஆகுமா, என்ன செய்யறது, அவ்வளவு நீ ஒரு நாள் பயணம் செய்து தண்ணிக்கு போக முடியாது, சரி நீ வா. அந்த அம்மாவை கூப்பிட்டாங்க, வா, எங்க கூப்பிடுறீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வா, அவர் அவர் அவரிடத்துல வந்து விஷயத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அம்மா சொன்னார், யாரு ரசூல்லா, யாரு அந்த புதுசா ஒரு மதத்தை கொண்டு வந்திருக்காரு அவரா என்று கேட்டார். செய்தி எங்கெங்கோ போயிருக்கு ரசூல்லாவை பத்தி, புதுசாக ஒரு மதத்தை உருவாக்கி இருக்கிறார் அவரை அவரிடத்திலா என்று கேட்ட போது, நீ சொல்ற ஆளுதான், நீ என்ன வணங்கி வச்சிருக்க அந்த ஆளுதான், வாங்க கூப்பிட்டு வந்தாங்க. அந்த மணிக்கு ஒரு ஆசை, அந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட வந்தாங்க. வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து வந்து யார் ரசூலுல்லா நடந்த விவரங்களை சொன்னார்கள். பெருமானார் சொல்லாத எத்தனையும் கேட்டுவிட்டு, சரி அந்த ஒட்டகத்திலே இருக்கிற அந்த தோல் பையை கீழே இறக்குங்கள், தண்ணீர் பையை கீழே இறக்குங்கள் என்று சொன்னார்கள். அது ஒட்டகத்திலிருந்து அவிழ்த்து இறக்கப்பட்டது. பெருமானார் சொல்லா சொன்ன கட்டப்பட்டிருக்கிற அந்த வாயை ஒட்டக தோல் தான் பைய செய்யப்பட்டிருக்கும், ரெண்டு பக்கமும் கட்டி கட்டியிருப்பாங்க அந்த ஒட்டக பையங்கிறது, அதுலதான் தண்ணி எடுத்துட்டு வர தோல்ல, காஞ்சி போன தோல்ல. ஒரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த வாயை திறந்தார்கள். திறந்து எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க பாத்திரத்தை எடுத்துருவா என்று சொன்னார்கள். எல்லா சகாபாக்களும் அவரவர்களுடைய வைத்திருந்த பாத்திரங்களை, தண்ணீர் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். எல்லாத்திலையும் ஊத்துங்க, எல்லாத்துக்கும் தண்ணீர் கொடுக்கப்பட்டது. சிலர்கள் அவர்களது வாகனங்களுக்கு தண்ணீரை புகட்டினார்கள். அந்த குளிக்காம ஒருத்தர் இருந்தார, அவரை கூப்பிட்டு ஒரு பாத்திரத்தை கொண்டு வான்னு சொல்லி அவருக்கும் போய் இதை எடுத்துக்கொண்டு போய் குளிச்சுக்கான்னு சொல்லி அனுப்பினாங்க. கிட்டத்தட்ட அங்க இருந்த நூற்றுக்கணக்கானவர்களுக்கு தண்ணீர் அதிலிருந்து ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பெண்மணி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா, நம்ம என்னமோ நடந்துட்டே இருக்கு, நம்ம பொருளை எடுத்து இப்படி எல்லாம் பங்கு போட்டு இருக்கிறாங்க என்று நினைத்து அவள் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தால், கடைசியிலே பார்த்தால் எல்லாருடைய தேவையும் பூர்த்தியான பிறகு அந்த தண்ணீர் பையை கட்டினார்கள். அவள் எவ்வளவு தண்ணீரை கொண்டு வந்தாலும் அதில் ஒரு சொட்டும் கூட குறையாமல் இன்னும் அதைவிட கூடுதலாக தண்ணீர் இருப்பதாக அவள் அறிந்தாள். செல்லாலேசி சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு, உங்களிடத்தில் இருக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாம், மாவு அதுபோல பாலாடை கட்டி எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் சேகரித்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். அவர் அவர்கள் தங்களிடத்தில் இருக்கிற உணவுப் பொருட்களை கொடுத்தார்கள். அது ஒரு மூட்டையாக கட்டப்பட்டது, அதை ஒட்டகத்திலே வைத்து கட்டி கொடுத்தார்கள். போகும்போது செல்லாலேசி சொன்னார்கள், அம்மா நீ கொடுத்த தண்ணி உன் தண்ணி இல்லை, உன் தண்ணி ஒரு சொட்டு கூட நாங்கள் எடுக்கல, எங்களுக்கு அல்லாஹ் எங்களுக்கு தண்ணீரை தந்தான் என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணம்மா போயிட்டா. சற்று நாட்கள் கழிந்தன, சில ஆண்டுகள் கழிந்தன. முஸ்லிம்களுடைய அந்த அரசாட்சி எல்லா பக்கம் விரிவடைந்தது. யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை பற்றி சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் இந்த அம்மனி, இந்த தாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பூமியில போர் மேகம் சூழ்ந்தது. அப்ப சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, அந்த அம்மையார் வாழ்ந்து கொண்டிருக்க அந்த இடத்தை மட்டும் விட்டுவிட்டு, அந்த கிராமத்தை மட்டும் விட்டுவிட்டு, மற்ற எல்லா இடத்திலையும் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்தினார்கள், அதை விட்டு விட்டார்கள். அப்ப அந்த அம்மா சொன்னா, ஏன் முஸ்லிம்கள் நம்மை ஒன்றும் செய்யாமல் விட்டு விட்டார்கள் தெரியுமா? அன்றைய தினம் நாம் அவர் தண்ணீரை கேட்டார், அந்த தண்ணீரை கொடுத்ததற்குரிய நன்றியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை ஒன்றும் தீண்டாமல் விட்டு விட்டார்கள், நீங்கெல்லாம் இஸ்லாத்துல வந்து சேர்றீங்களா என்று அவர் இடத்துல கேட்டார். எல்லாரும் சம்மதிச்சாங்க, இஸ்லாத்துல சேர்ந்து விட்டார்கள். இந்த இடத்துல பார்க்கிறது ஹதீஸில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு ஒரு நெருக்கடி என்று உண்டான போது, அந்த நெருக்கடியை இப்படி எல்லாம் தீர்த்து வைக்கிறேன், தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்வது என்பது நம்ம சிரமம். அதன் காரணமாகத்தான் இவ்வாறெல்லாம் நிகழ்த்தி இருக்கிற நிகழ்வுகளை பார்க்கிறோம். அப்படித்தான் ஒரு முறை ஜுமாவிலே அவர்கள் குதுபா ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். மிம்பருக்கு பக்கத்தில் இருக்கிற வாசலின் வழியாக ஒரு மனிதர் வந்தார். கடுமையான வறட்சியான நேரம் அந்த நேரம். அவர் வந்து சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், எங்களது கால்நடைகள் எல்லாம் இறந்து போகின்றன, எங்களது விளைநிலங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது, மழைக்காக வேண்டிய துவா செய்யுங்கள் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அப்படியே குதுபா ஓதிக் கொண்டிருக்கிற நிலையிலேயே அல்லாஹ் மஸ்கினா, அல்லாஹ் மஸ்கினா, அல்லாஹ் மஸ்கினா என்று மூன்று தடவை சொன்னார்கள், துவா செய்தார்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை தருவாயாக என்பதாக. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், என்ன ஆச்சரியம், மேகத்தினுடைய ஒரு சுவடும் கூட கிடையாது. மதீனா மஸ்ஜித் நபவிக்கும் அதுக்கு அடுத்து கொஞ்சம் மலை இருக்கிறது. அந்த மலைக்கும் மத்தியில நீண்ட தூரம் இடைவெளி இருக்கிறது. இந்த இடைவெளியில எந்த கட்டிடங்களும் இல்லை. இங்கிருந்து பார்த்தால் அந்த மலை நன்றாக தெரியும். அந்த அளவுக்கு வெட்ட வெளிச்சமாக இருந்தது, மேகமே கிடையாது. அவ்வளவு சுட்டரிக்கும் வெயிலே இருந்து கொண்டிருந்தோம். பெருமானார் சொல்லால் துவா செய்த பிறகு பார்த்தால் அந்த மலை அடிவாரத்தில் இருந்து ஒரு கேடயத்தை போல மேகம் சிறிதாக அப்படியே உருவானது, தோன்றியது. அப்படியே மனிதர்கள் பார்க்கின்ற அளவுக்கு உயரமாக நடுவாளுக்கு வந்தது போன்று இருந்தது. மழை கொட்டோ கொட்டோண்டு கொட்டியது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஜுமா முடித்து நாங்கள் வீட்டுக்கு போக முடியவில்லை, அந்த அளவுக்கு தண்ணீர் கொட்டியது. ஒரு வார மழை. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி சொல்கிறார், இந்த ஒரு வாரம் அனசுபின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு வாரம் அந்த ஆறு நாட்களாக நாங்கள் வெயிலையே பார்க்கவில்லை, அவ்வளவு மலை ஊரெல்லாம் முங்கி போய்விட்டன. பெருமானார் சதாசன் அடுத்த வெள்ளிக்கிழமையில அது போன்று நின்று குத்பா ஓதி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு மனிதர் அது போல வந்தார், யா ரசூலல்லாஹ், மழையின் காரணமாக எங்களது கால்நடைகள் எல்லாம் மடிந்து போகின்றன, எங்களது மரங்களும் செடிகள் எல்லாம் அழிந்து போகின்றன, பாதைகள் எல்லாம் துண்டிக்க போயிருக்கிறது, மழை நிறுத்துவதற்காக நீ துவா செய்யுங்கள் என்று கேட்டார். பெருமானார் சல்லல்லாஹு அப்போது துவா செய்தார்கள், அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா அலைனா, யா அல்லாஹ், இந்த மழையை நீ சுற்று வட்டாரங்களிலே இறக்குவாயாக, எங்களை விட்டும் இதை அகற்றுவாயாக. அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் ஜிபாலி வல் ஆகாமி வல்லராபி வல் அவுதியத்தி மனாபித்தி ஷஜரி, மலை இருக்குகின்ற இடங்களிலும் பொற்பூண்டுகள் இருக்குகின்ற இடங்களிலும் தோட்டம் துறவுகளிலும் அதுபோன்ற பயனுள்ள இடங்களிலே இதை நீ அனுப்பி வைப்பாயாக என்பதாக துவா செய்தார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், தொழுகை முடிந்தது, நாங்கள் வெயிலிலே நடந்து சென்றோம். பெருமானார் சதாவு துவா உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டு மழை அப்படியே அங்கிருந்து மேகங்கள் எல்லாம் அப்படியே விரிந்து பறந்து சென்று விட்டன. நாங்கள் வெயிலிலே ஜுமா தொழுகை முடித்து விட்டு வீட்டுக்கு சென்றோம். முஸ்லிம்களுக்கு ஒரு சிரமம் என்று வருகிற போது, ஒரு கஷ்டம் என்று வருகிற போது, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான நிலையில் அதை கையாண்டு இருப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு என்ன நடக்கிறது, யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, இக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, நமக்கு பணம் வரணும். அதுக்காக அந்நிய நாட்டுடைய கம்பெனிகளை இங்கு கொண்டு இறக்கி லட்சக்கணக்கான லிட்டர் நீரை பூமியில் இருந்து அவர்கள் உறிஞ்சி எடுக்கிறார்கள். அரசாங்கம் விட்டிருக்கிறது, ஆனால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீர் இல்லாத காரணத்தினால். குளங்களும் ஆறுகளும் தூர்வாரப்படாமல் கவனிப்பாரற்று கிடக்கின்றன. மழை நீரை தேக்க முடியாத சூழல் ஏற்படுகிறது. மழை மனிதர்களுக்கு பயன் தருகின்ற மழை, ஆனால் அது அழிவுக்கு வருகின்ற ஒரு காரணமாக அமைக்கப்பட்டு போய்விட்டன. மீத்தேன் ஒரு ஒன்றை கொண்டு வருகிறார்கள், கிட்டத்தட்ட 6000 அடிக்கு உள்ளே பம்பை போட்டு எரிவாயை உள்ளே கொண்டு வர வேண்டும், எடுக்க வேண்டும். அந்த 6000 அடி உள்ளே போகிற போது மேலே இருக்கிற நீர்பிடிப்புகள் அத்தனையுமே பழுதாகி பாலாகி போய்விடும். எந்த அளவுக்கு நீர்பிடிப்பு பூமியில இருந்து விடுபட்டு போய்விடுகிறதோ அந்த அளவுக்கு கடல் நீர் உள்ளே வந்துவிடும். வந்துவிட்டால் பூமி சுடுகாடாக போய்விடும். சோமாலியா அப்படித்தான் ஆகிவிட்டது. விவசாய பூமியாக இருந்த, செழிப்பான பூமியாக இருந்த அந்த நாடு, மக்கள் மரணங்கள் அதிகமாக நடைபெறுகிற நிகழ்வு அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 40,000 டன் கழிவுகள் பூமியிலே கழிவுகளாக மிச்சப்படுகின்றன. அது கொண்டு வந்து கொட்டுறதுக்கு குப்பையை கொட்டுகின்ற இடம் சோமாலியாவாக இருந்தது, போல அது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது, இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுகிறது. அந்நிய நாடுகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை மருந்து, இது போன்ற கழிவுகளை இங்கே கொண்டு வந்து இந்த பூமியை மாசுபடுத்தி, இவன் நமக்கெல்லாம் ஒண்ணும் இல்லாதவன், வந்தா என்ன வாழ்ந்தா என்ன, எப்படியே போயிட்டு போறான் அப்படிங்கிற நிலையில, அறக்கத்தனமாக கருணை இல்லாத நிலையில், இரக்கம் இல்லாத நிலையில் அதிகார வர்க்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மனிதர்கள் இந்த பூமியிலே வாழ்வதற்கான வாழ்வாதாரங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான், அது யாரும் தடுக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு கிடைக்கிறது பறிக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி எவ்வளவு விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் அவர்களை மனதிலே உணர்ந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வகையில் அதை பயன்படுத்தி சொல்லியிருக்கிறார்களோ அந்த வகையில் அதை பயன்படுத்தி வீண் விரயம் செய்யாமல், தண்ணி நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு வீண் விரயம் செஞ்சானா, தண்ணியை சரியா செலவு செய்யாதவங்க வேற எதையும் சரியா செலவு செய்ய முடியாது. எங்க ஊர் பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பொண்ணை பாக்குறதா இருந்தா துவைக்கும் போதும் சாமான பொருட்கள் கழுவும் போதும் அவன் தண்ணி எப்படி செலவு பண்றான்னு பாப்பாங்க. தண்ணி அதிகமா செலவு செய்யறவளா இருந்தானா பணத்தையும் அதிகமா செலவு செய்வான், வீண் வரையும் செய்வான். அதுதான் அவனுடைய குணம். தண்ணி எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் அந்த பயன்பாடு என்பது நம்முடைய செயல்பாடுகளில் எல்லா நிலையிலும் இருக்கும். எனவே அவைகளை முறையாக பயன்படுத்த வேண்டும். முறையாக பயன்படுத்த சொல்லி மக்களுக்கு சொல்லித்தர வேண்டும். ஒரு சொட்டு நீருக்கு இருக்கிற அந்த விலை இருக்கிறதே அது கிடைக்காத இடத்துல தான் தெரியும். ஒரு சொட்டு நீர் கூட எனவேதான் சரதாலு சமணர்கள் சாதர் எல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிற போது, சாதே உதவி செய்கிற போது வீண் வரையும் செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். நம்ம பைப்பை திறந்து போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு பள்ள தேய்ச்சிட்டு இருப்போம், காலை இது நோண்டிட்டு இருப்போம், இங்க சொரிஞ்சிட்டு இருப்போம், அது பாட்டுக்கு தண்ணி போயிட்டே இருக்கும். அதான் பள்ளியாசல் தண்ணி தானே, செல்லாலேசன் சாதுக்கு சொன்னார்கள், உதவி செய்கிற போது வீண் விரயம் செய்ய வேண்டாம். அவருக்கு ஆச்சரியம், ரசூலுல்லாஹ்விடத்தில் திருப்பி கேட்கிறார், யா அல்லாஹ், உலுவிலும் வீண் விரயம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். உலுவிலும் வீண் விரயம் இருக்கிறதா? செல்லாலேசன் சொன்னார்கள், ஓடுகின்ற நீர் ஆற்றினுடைய அந்த பகுதியில இருந்து உதவி செய்தாலும் கூட அதிலும் அதிக தண்ணீரை பயன்படுத்தி வீண் விரயம் செய்யக்கூடாது. ஓடுற தண்ணி தான், அதுக்காக அதிகமான முறை மூன்று தடவைக்கு நான்கு முறை கழுவது வீணாகும், இஸ்ராப் ஆகும், அது உலுவிலே மக்ரூஹ் ஆகும். அளவு மூணு தடவை தான், தண்ணி தான் ஓடுதல் அப்படின்னு நாலு தடவை கழுவிட்டா அந்த ஒரு முறை செய்வது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டதாகும். அதுபோல இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், மனிதர்கள் நிழல் படுகின்ற இடங்களிலே, மரம் நிழல் இருக்குகின்ற இடங்களிலும், மனிதர்கள் நடமாடுகிற பாதைகளிலும், அதுபோல நீர்நிலைகளிலும் அசுத்தம் செய்யாதீர்கள், மாசுபடுத்தாதீர்கள், மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம். குப்பை எல்லாம் இருந்தாலும் கொண்டு அதில் கொண்டு கொட்டக்கூடாது. சிறுவர்கள் அந்த இடத்துல நீர்நிலைகளிலே போய் சிறுநீர் கழிக்க கூடாது, ஹராமாகும், தடை செய்யப்பட்ட காரியமாகும். ஏன்னால் மக்களுக்கு பயன்படுகின்றது, பயன்பாட்டை பயன்பாட்டிற்குரிய முறையில் அவைகளை நாம் அணுக வேண்டுமே தவிர அதை விடுத்து இப்படியெல்லாம் வீணான காரியங்களில் ஈடுபட்டு அல்லாஹ் தந்திருக்கிற அந்த நியமத்தை வீணாக்கிவிடக் கூடாது என்பதை தான் நமக்கு எச்சரிக்கையோடு இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நமக்கு பின்னால் வருகிற சந்ததியினர்களுக்கும் தண்ணீரின் மூலமாக குழப்பங்களோ பிரச்சனைகளோ, தண்ணீரின் இல்லாத காரணத்தினால் வறட்சியோ, உணவு தட்டுப்பாடோ, எந்த விதமான பாதிப்புகளோ இல்லாமல் நல்லா பாதுகாப்பானாக, இருக்குகின்ற அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அல்லாஹ் நல்ல புத்தியை கொடுத்தருள்வானாக. நீங்க கேட்கக்கூடிய துவாக்கள் அதை கேளுங்க. ஏன்னா கல்லஞ்சமுடையவர்களாக இருக்கிறார்கள், மனிதர்கள் மீது கருணை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். யா அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துசல்லித் அலைனா மல்லா இரஹம்னா, யார் எங்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டார்களோ அப்படிப்பட்டவர்களிடத்தில் அதிகாரத்தை கொடுத்து விடாதே என்று துவா செய்யுங்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிட்டு தந்திருக்கிறார்கள். அடிப்படையில் அவர்களுடைய மனதிலே இரக்கத்தையும் ஈவையும், மனிதர்கள் மீது ஒரு பரிவையும் பாசத்தையும் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும், அதற்காக வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பல ரகமான இந்த உலகம் உலகம் இருக்குகின்ற காலம் வரையிலும் உலக மக்கள் யாரும் இதுபோன்ற சிரமங்களை அடையாமல், அவர்களாக தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளாமல், இந்த உலகம் அவர்களுக்கு தந்திருக்கிற அந்த பங்கு முடிகின்ற வரையிலும் இந்த உலகத்திலே வாழ்ந்து தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுகிற அந்த வாய்ப்பினை எல்லா மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் வழங்குவானாக என்று கேட்டு உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர் தவான் அஹமதுல்லா ரபில் அஸ்லாம் சுன்னத்துல்.